யாக்கோபு நிருபம் இரண்டாவது அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட அந்த பகுதியான 14-26 வசனங்கள் வரையும் அந்த அதிகாரத்தின் இரண்டாவது பகுதியை குறித்து இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பகுதி வாசிக்கப்பட்ட பொழுதே கூட அடிக்கடி அங்க ஒரு வசனம் வந்தது, அதை நீங்க கேட்டதோடு மட்டுமில்லாம சிந்திச்சிருப்பீங்க. அதை பத்தி ஆபிரகாமை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. ராகாபை பற்றி சொல்லுகிற பொழுதும் அவை கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டால் என்று இருப்பதை வாசிக்கிறோம். 17வது வசனத்தில் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் தன்னிலே செத்ததாயிருக்கும் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு 22வது வசனத்தை 21வது வசனத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்றிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் விசுவாசம் அவனுடைய கிரியைகளினோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அவ்வளவு தூரம் அழுத்தமாக பல வசனங்களிலும் கூட கிரியைகளினாலே ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான், கிரியைகளினாலே ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. இதை கேட்கிற பொழுது சில பேருக்கு குழப்பம் ஏற்படலாம். இப்படி நம்ம கேள்விப்படலையே, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுவான்னு சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதின புத்தகத்துல 4வது அதிகாரத்துல தெளிவா சொல்லி இருக்கு. விசுவாசத்தினால ஆபிரகாம் நீதியாக்கப்பட்டான்னு சொல்லி அங்க நாம ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், 22ல வாசிக்கிறோம், ரோமர் 4ல வாசிக்கிறோம். ஆனா கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று இங்க சொல்லப்படுகிறதே. அதுவும் முக்கியமா 22வது வசனம், இங்க 2வது அதிகாரம், யாக்கோபுல விசுவாசம் அவனுடைய கிரியைகளினோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று இருக்கிறதே. குழப்பமா இருக்குதேன்னு சிந்திக்கலாம். உண்மையிலேயே நீங்க அப்படி ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்று சொன்னா மார்ட்டின் லூத்தருக்கே அவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருந்தது. அந்த குழப்பம் ஏற்பட்டதுனால அவர் யாக்கோபு வேதத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தான் ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்த வேதத்தில் பின்னிணைப்பாக போட்டார். சரிங்களா? அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் போக போகத்தான் அவருக்கு ஒரு மாதிரி அது புரிய ஆரம்பித்தது. இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா, நீதிமானாக்குதல் வந்து விசுவாசத்தின் மூலமாக நடக்கிறது. அதாவது எந்த ஒரு மனிதனும் கர்த்தரிடத்தில் வருவது விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது, வேறு எந்த வழியினாலும் அல்ல என்பதை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8-10 வாசிச்சு பார்த்தா, கிருபையினால் விசுவாசம் வருகிறது, அது உங்களுடைய சொந்த முயற்சியினால் அல்ல, எந்த ஒரு கிரியைகளினாலும் அல்ல, விசுவாசத்தினால் மட்டுமே. ஆரம்பத்திலிருந்து முதல்ல வரையும் விசுவாசத்தினால் மட்டும் என்று ரோமர் எபேசியர் இந்த நிருபங்கள் எல்லாம் ஒரே சத்தியம் தெளிவாக பவுலினால் எழுதப்பட்டிருக்கிறார். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் அல்ல. உங்களுடைய சொந்த கிரியைகளினாலே நீங்கள் ஒருபோதும் ஆண்டவரிடத்தில் வர முடியாது. பாவியாக இருக்கிற மனிதன் தன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்றதுக்கு வழியே இல்லை. வழியே இல்லை. ஒரு கார் ரிப்பேர் ஆகியிருக்குன்னு வச்சிருந்தா அது ஓட முடியாது. அந்த காரை யாராவது ரிப்பேர் பண்ணாதான் அது ஓட முடியும். ரிப்பேரா இருக்கிற காரு தன்னையே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஓட முடியாது. அது உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே போல குறைபாடு உள்ளவனாக பாவத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் தங்களுக்கு தாங்களே விடுதலை கொடுக்க முடியாது. அதுக்கு ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அவர் கொடுத்தால் மட்டும்தான் ரட்சிப்பு. அதனால தான் யோனா சொல்லுகிறான், என்ன ரட்சிப்பு? கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு நம்முடைய பாவத்திற்கு ஒரு வழி ஏற்படுத்தி நமக்கு மனம் திரும்புதலை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்தால் மட்டும்தான் நாம தேவனை அறிய முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கை சீராகணும், உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க வாழணும்னு சொன்னா அந்த இயேசுவகிட்ட நீங்க போறத தவிர வேற வழியே இல்லை. அவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். அவர் விசுவாசத்தை இலவசமாக கொடுக்கிறார். நம்ம பணம் கொடுத்து வாங்கிக்க முடியாது, எந்த ஒரு கிரியையும் செய்து வாங்கிக்க முடியாது. நம்ம செய்யற நல்ல காலத்துல நல்ல காரியங்களை வச்சு ஆண்டவர்கிட்ட பேர் வாங்க முடியாது. அவர் நம்ம பாவியாக மட்டும்தான் பார்க்கிறாரே தவிர வேற எந்த விதமாகவும் அவர் பார்க்கவில்லை. அப்ப அந்த தேவனிடத்துல இருந்து அவர் கொடுக்கிற விசுவாசத்தை இலவசமாக நாம பெற்றுக் கொள்ளுகிறோம், ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக் கொள்ளுகிறோம். அதனாலதான் நம்ம என்ன கேட்கணும், அந்த ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பு அவரை பார்க்கறதுக்கு கூட முடியாம கண்களை கீழே தாழ்த்தி கர்த்தாவே நாம் பாவி எனக்கு இரக்கம் காட்டும்னு சொல்லி ஒருதை அழுத்தான். நாம் பாவி, நாம் முழுமையான பாவி, என்னால என்ன மாற்றிக்கொள்ள முடியாது, என்னால எனக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. நீர் கிருபை பாராட்டினால் மட்டும்தான் எனக்கு வாழ்வு, நீர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுமாண்டவரேன்னு கேட்டவன் தான் சந்தோஷத்தோடைய வீட்டுக்கு போகிற மனுஷனா இருப்பான், ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பை அடைந்து. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி இருக்க யாக்கோபு இங்க என்ன சொல்றாரு, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்குமே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன, இதுவரை நான் சொன்னது விசுவாசத்தை பற்றி வேதம் சொல்லுகிற உண்மைகள், ஆனா யாக்கோபும் ஒரு உண்மையை சொல்லுகிறார். யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி இருக்கிறார். ஏற்கனவே விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு, கிருபையின் மூலம் விசுவாசத்தை அடைந்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாக அறிந்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இதை எழுதினார். பாவிகளுக்கு இதை எழுதல, இதுவரையும் தேவனை அறியாதவர்களுக்கு இதை எழுதல, தேவனை அறிந்த மனிதர்களுக்கு, தேவனை அறிந்து பாவ மன்னிப்பை பெற்று அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு இதை எழுதுகிறார். அவர்களுக்கு இவர் சொல்றது என்னன்னா, உனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றியப்பா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவருடைய பிள்ளை நான், என் பெயரை கூட மாத்தி வைக்கப்பட்டிருக்கிறேன்னா சொல்றியே, அப்படி நீ உண்மையிலேயே விசுவாசியாக இருந்தால், நீ உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், உன் வாழ்க்கையில அதற்கான நடவடிக்கைகளை ஏன் பார்க்க முடியலன்னு கேட்கிறார். புரியுதுங்களா? ஒரு என்ஜினியர்னு சொன்னா கூட்டிட்டு வந்து இதை ஏதாவது செய்ய வைக்கணும்னு வச்சுவோம். அந்த கட்டடத்தில் அவன் என்ஜினியர்னு சொன்னா அந்த என்ஜினியருக்கு உள்ள தகுதிகள் அவனுக்கு இருக்கணும், அவன் என்ஜினியரா இருக்கக்கூடிய தகுதிகளும் இது இருந்தாதான் அவன் என்ஜினியர். அதை கட்டுறதுக்கான இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கிற வேலையை அவன் சரியா செஞ்சு முடிச்சாதான் அவனை என்ஜினியர்னு நம்புவோம். வெறும் பேச்சோட இருந்தானே அவனை நம்புவோமா? 3 மாசமாச்சு 6 மாசமாச்சு கொடுத்த வேலையை செய்யல செய்ய முடியாம நிக்கிறானா, அவன் மேல நமக்கு சந்தேகம் தான் ஏற்படும். அவனுக்கு கொடுத்த வேலையை அவனை அனுப்பிட்டு வேற யாரையாவது தேட ஆரம்பிப்போம். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில வெறும் பேச்சு மட்டும் இருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில அதுக்குரிய கனிகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய நடத்தை, அவனுடைய போக்கு எல்லாவற்றிலும் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு அந்த அடையாளம் இருக்கணும், மார்க் இருக்கணும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லி சத்தம் போடுறது இல்லைங்க கிறிஸ்தவம். நம்ம இருக்கிற இடத்துல, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை தளத்தில் இருந்தாலும் சரி, மற்ற இடத்துல இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்தவனை நடக்கிற பொழுது மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி, மற்றவர்கள் சிந்திக்க வைக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்து இருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளங்கள், நடவடிக்கைகள் உயிரோட ஜீவன் உள்ளதாக இருக்கணும்னு தான் யாக்கோபு சொல்லுகிறார். அதனாலதான் சொல்றாரு, விசுவாசம் கிரியைகள் இல்லாதத விசுவாசம் செத்த விசுவாசம். விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணிலே தானே செத்ததா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ விசுவாசம் இருக்கு கிறிஸ்தவேன்னு சொல்ற, உன் வாழ்க்கையில் அதற்குரிய அடையாளங்கள் கனிகள் இல்லைன்னு சொன்னா நீ விசுவாசியே இல்லை, நீ கிறிஸ்தவனே இல்லைங்கிறது தான் அர்த்தம். என்னதான் உன்னை பத்தி சொல்லி கொண்டாலும் கூட உடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவனுக்குரிய அடையாளங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே நீ கிறிஸ்தவன் அல்ல என்ற முடிவுக்கு வருகிறது தவிர வேற வழியே இல்லை. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கான அடையாளங்கள் அன்றாடமும் இல்லாவிட்டால் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் இவனுக்கு விசுவாசம் கிடைக்கலன்னு தான், என் கிறிஸ்தவன் இல்லைன்னு தான். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஏன் இந்த சபையில பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க? அதாவது நாலாவது அதிகாரத்தில் சொல்றாரு, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? சரிங்களா, நீங்கள் கொலை செய்கிறீர்கள், பொறாமை உள்ளவர்களா இருக்கிறீர்கள். சாதாரண பேச்சா? அவ்வளவு தூரம் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க நாக்கு பயங்கர நாக்கா இருக்கு. மூணாவது அதிகாரம் பூரா எழுதுறார், மற்றவனை பற்றி நீ தவறாக பேசுகிறது மட்டுமல்ல, இருதயத்தில் இருக்கிற குரோதங்களிலாலே உன்னுடைய நாக்கை கேவலமாக பயன்படுத்துகிறாய், தரக்குறைவாக மற்றவர்களை பேசுகிறாய், அது நெருப்பு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்குது. இப்படி உள்ள மோசமான நாக்க வச்சிருக்கிற பேச்ச பேசுற நீ எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்னு அவர் கேட்கிறார். உங்க நாக்க வச்சே நான் சொல்லலாம், நீ கிறிஸ்தவனே இல்லை. ஏ, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய கிறிஸ்தவத்தை அதற்கான அடையாளத்தையே பார்க்க முடியலையே. ஆப்போசிட் ஆனதெல்லாம் வாழ்க்கையில பாக்குறதுனால நீ செத்ததுக்கு சமம், உனக்கு உயிரே இல்லை, ஜீவனே இல்லைங்கிற. ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தா, ஏன்பா பணக்காரன்லாம் வந்தா அவனை பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து முன்னால வச்சிடுறீங்க, கொஞ்சம் ஒழுங்கா உடுத்திட்டு வராட்டி அவனை பிடிச்சி வெளியே வச்சிடுறீங்க, நீ எல்லாம் கிறிஸ்தவனா? பாரபட்சம் பாக்குறியே, ஜாதி பாக்குற, நீ தரம் பாக்குற, மனுஷன் என்ன வச்சிருக்கான் வச்சிருக்கலன்னு பாக்குற, இதுக்கும் இயேசுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது பாத்தீங்களா? அவங்க வாழ்க்கையை பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர நீ உன்னை கிறிஸ்தவன் சொல்லிக்கிறது உனக்கு அவமானமே இல்லையா? நீ எப்படி உன்னை கிறிஸ்தவன் அழைச்சிக்க முடியும்? கிறிஸ்து இப்படிப்பட்டவரா? பணக்காரனுக்காக மட்டுமா கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார்? குஷ்டரோகியையும் தொட்டு சோகப்படுத்தினவர் அந்த தேவன். இயேசுவுடைய நாக்கு எப்படி இருந்துச்சு இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது? அவருக்கு முகத்தில் துப்பி, அவரை கன்னத்தில் அடிச்சு, எவ்வளவு தரக்குறைவாக பேசி இருந்த பொழுதும் அவனை திருப்பி பேசி இருக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்க முடியும்? கோபப்பட்டு இருக்கிறதுக்கு அவ்வளவு எவ்வளவு நேரம் எடுத்திருக்க முடியும்? அவளை கண்ணாலேயே பொசுக்கி இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்க முடியும்? ஆனா இயேசு உலகத்து மனுஷன் மாதிரி இங்க இருந்து பொழுது நடக்கவில்லையே, அவர் பேரை சூட்டி கொண்டிருக்கிற நீ பண்ணுகிற அநியாயங்களை பார், இதுல வேற நீ கிறிஸ்தவன் சொல்லுகிறது உனக்கு அவமானமாகவே இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. அதான் சொல்ற, அப்படி பார்த்தாதான் அவர் வசனங்கள்லாம் புரியும். அப்போ ஒருத்தன் சொல்றான், யாக்கோபுத்தனோட சம்பாசனை, ஏன்னா இப்படி கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு அவன் வாழ்க்கையில அடையாளம் இல்லை. அவன் என்ன சொல்றான்? ஒருவன், 18வது வசனம், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. யாக்கோபை பார்த்து ஒரு இமேஜினரி பர்சன் வச்சுங்க, ஒரு கற்பனை மனிதன். அவன் என்ன சொல்றான்? ஏப்பா உனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்ற, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினால் உனக்கு காண்பிப்பேன் என்பானே. என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அவன்? எனக்கு விசுவாசம் இருக்கு, கிரியைகள் இல்லை. உன் வாழ்க்கையில் கிரியைகள் இருக்கு. அப்ப யாக்கோபு பதில் சொல்லுகிறாரு, நீ ஓ விசுவாசத்தை எனக்கு நடைமுறையில் காட்டு பார்ப்போம், நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினால் உனக்கு காட்டுவேன். எப்படிப்பா உன்னால் சொல்ல முடியும் விசுவாசம் இருக்கு கிரியைகளே இல்லை? ஆனா எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா அதை நான் கிரியைகளை காட்டுறேங்கிறார். அப்புறம் அவன் சொல்லிட்டு அவனோட ஆர்குமெண்ட்ல சொல்றாரு பாருங்க. சரி, இதை யோசிச்சு பாரு. தேவன் இருக்கிறாருங்கிறத நீ விசுவாசிக்கிற, நீ விசுவாசின்னு சொல்ற, ஆனா கிரியைகள் இல்லை. நான் என் விசுவாசத்தை கிரியைகளை காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஆனா நீ விசுவாசிங்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. என்னது? ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லுகிறாய். ஒரே தேவன் தான், நான் கலையும் மண்ணையும் கும்பிடுவதில்லை, என்னுடைய தேவனை வணங்குவேன், ஆராதிப்பேன் என்று நீ சொல்லுகிறாய். சரி, ஒத்துக்கிறேன். ஆனா பிசாசு கூட அதையே சொல்லிட்டு நடுங்குதே. பிசாசு கூட ஆண்டவர் ஏன் சொன்ன சொல்லிட்டு பயந்து நடுங்குதே. அப்ப உனக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? புரியுதுங்களா? ஒரே தேவனுக்கு நீ சொல்லிட்டா மட்டும் போதுமாப்பா. அது உண்மையானதாக இருந்த பொழுதும், அது சத்தியமானதாக இருந்த பொழுதும் அதையே பிசாசும் சொல்லுது. அப்ப உனக்கும் பிசாசுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப பிசாசிலிருந்து வேறுபடுத்தி காட்டுற அளவுக்கு உன் பேச்சை விட ரொம்ப இருக்கணுமா இல்லையா? நீ வந்து வெறும் பேச்சு. ஜான் பனியனுடைய மோட்ச பிரயாணத்துல ஒருத்தன் இருக்கிறான், அப்படி வெறும் பேச்சு, டோக்கட்டிவ்னு பேரு, வாய் தான். அவருக்கு எல்லாருக்கும் சத்தியம் சொல்றான்னா ரொம்ப விருப்பம். அவர் வந்து கேட்டானா, நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க, சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன் பாரு பதில, வள 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 வளன்னு இதே பேச்சே வள. கிறிஸ்டியானுக்கு தெரியும் வெறும் பேச்சுக்காரன். அதிக பிரசங்க முந்திரி கொட்ட மாதிரி பதில் சொல்றதுக்கெல்லாம் ரெடி, சத்தியத்தை மட்டும் கொஞ்சம் கத்து வச்சுக்கிட்டு. ஆனா பாக்கையில ஒண்ணுமே இல்லை, ஏன் விசுவாசியே இல்லை. அந்த மாதிரிதான் வேணும். தேவனுக்கு ஒரு போடு போடுறாரு. சரிப்பா, ஆண்டவர் ஒருத்தர் தான் மட்டும் சொல்லிட்டேன், பிசாசு கூட அதுதான் சொல்லுது. உனக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? வீணான மனுஷனே, வீணான மனுஷனே. அங்க போட்டிருக்கா இல்லையா? அவனை பார்த்து சொல்றாரு, ஒண்ணுக்கும் பிரயோசனம் இல்லாதவனே, கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு உனக்கு தெரியாதா? ஏன்னா பிசாசும் சொல்லுது, நீ சொல்றதான். பிசாசுக்கு தான் நல்லதையும் செய்ய முடியாது. அப்ப நீனும் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைன்னா உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப உன் வாழ்க்கையில என்ன பிரயோசனம் இருக்குது? கிரியைகள் இல்லாம விசுவாசம் இருக்காதுப்பா. விசுவாசத்தை அடைவதற்கு கிரியைகள் அவசியம் இல்லை, விசுவாசம் கிரியைகளினால் வராது. ஆனா விசுவாசத்தை அடைந்த பிறகு அதுக்குரிய இலக்கணங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நீ செத்த மனுஷனுக்கு ஒப்பானது, வெறும் உயிரில்லாத ஜடத்துக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு உதாரணங்களை கொடுத்து தான் சொன்னதை விளக்க போகிறார். ரெண்டு உதாரணங்களை கொடுத்து தான் சொன்னதை விளக்க போகிறார். முதலாவது உதாரணம் 21வது வசனத்துல வருகிறது. ஆபிரகாம் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? இங்க இருக்கிற நடக்க சொல்லப்படுகிற காரியம் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிற காரியம். ஆபிரகாம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தினன் போல் செலுத்தின பொழுது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட சேர்ந்து முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வாக்கியம் ரோமர் 4வது அதிகாரத்தில் வருது. இதே வார்த்தை இங்க யாக்கோபு பயன்படுத்துகிறார். பவுலாக வேற விஷயத்துக்கு சொல்றதுக்கு பயன்படுத்தார், யாக்கோபு அதை இன்னொரு விஷயத்துக்கு சொல்றதுக்கு பயன்படுத்துறார். ரோமர் 4ல ஆபிரகாம் பாவியாக இருந்து எப்படி விசுவாசியாக வந்தான் என்பதற்கு இதை பயன்படுத்துகிறார். யாக்கோபு ஆபிரகாம் விசுவாசியாக இருந்து அந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் காட்டினான் என்பதற்கு அதே வசனத்தை பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாம இந்த வசனம் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலையும் ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலையும் இந்த வசனம் காணப்படுகிறது. ஆனா பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல அங்க இது வருகிற பொழுது, ஆபிரகாம் அங்க விசுவாசியாக முதல் தடவையாக எப்படி வந்தான் என்று ஆதியாகமம் 15 சொல்லுது. ஆனா ஆதியாகமம் 15ல இருந்து யாக்கோபு இங்க நமக்கு உதாரணம் காட்டல. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல இருந்து தான் இங்க உதாரணம் காட்டுகிறார். ஆதியாகமம் 15க்கும் 22வதுக்கும் இடையில 40 வருடங்கள் இருந்தது. ஆதியாகமம் 15ல் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்ததை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ல் ஆண்டவரை விசுவாசித்த யாக்கோபுனுடைய ஆபிரகாமினுடைய விசுவாசம் ஆண்டவரால் எப்படி சோதிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு தடவை ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு பிரயாணம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ல் ஆரம்ப வசனம் என்ன சொல்லுது? இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார் என்பதைத்தான் அங்க இருக்கிற காரியங்களை இங்க நம்ம யாக்கோபு 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோதிக்கப்பட்ட ஆபிரகாம் ஏற்கனவே விசுவாசியாக இருந்த மனிதன். ஆதியாகமம் 15லே அவனுக்கு விசுவாசம் கிடைச்சிருச்சு. ஆனா 40 வருஷத்துக்கு பிறகு அவனுடைய விசுவாசம் சோதனைக்குள்ளாகிறது. ஆண்டவரே அவனை சோதிக்கிறார். அவனுடைய சோதனை, அவனுக்கு வந்த சோதனைக்குள்ளாக போய் அந்த சோதனை எப்படி வெற்றிகரமாக அதற்குள்ளாக இருந்து மீண்டு தன்னுடைய விசுவாசத்தை அவன் நிரூபித்தான் என்பதனால்தான் அவனை சொல்லுகிறது, ஆபிரகாம் கிரியைகளின் மூலமாக நீதிமானாக எண்ணப்பட்டதுன்னு சொல். அவன் நீதிமான் என்பதை அவனுடைய கிரியைகள் என்ன செய்தன? அத்தாட்சியாக இருந்தன, உறுதிப்படுத்தின. எப்படி நடந்துச்சு அது? ஆண்டவர் அவனுக்கு எவ்வளோ காலத்துக்கு பிறகு, நம்ம பாசையில் சொன்னோம்னா, சாக போகிற வயசில் ஒரு பிள்ளைய கொடுத்தார் அவனுக்கும் அவன் மனைவி சாராளுக்கும். சாக போகிற வயசில் யாருக்கு பிள்ளை பிறக்க போகுது? சாராள் முதல்ல அதை கேட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாலாம் இல்லையா? அறியாமை சிரிப்பு. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி அதை கொடுத்தார். இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு அப்படி ஒரு மகனோ மகளோ கிடைச்சா கண்ணுக்கு கண்ணை வளர்ப்பாங்க. பெற்றோர்கள்லாம் ரொம்ப கவனமாக வளர்ப்பாங்க, விசேஷமாக வளர்ப்பாங்க, உயிராக நேசிப்பாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு கல்லாக வளர்த்து உயிராக நேசித்து இந்த பையனை வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதே ஆண்டவர் ஆபிரகாமிட்ட வந்து சொல்லுகிறார், உன் மகனை எனக்கு பலி கொடுத்துரு, உன் மகனை எனக்கு பலி கொடுத்துரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே அப்படி வந்து சொன்னான், என்ன செய்வோம்? உட்கார்ந்திருந்து யோசிப்போம். இவ்வளவு தூரம் நமக்கு இவ்வளவு காலத்துக்கு பிறகு கொடுத்த பிள்ளைய நீதியான அந்த தேவன் அப்படி தனக்கே திரும்பி தரும்படி கேட்பாரா? நீதி உள்ள தேவன் அப்படி கேட்க மாட்டார். ஆகவே நான் தான் அதை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அவர் கனவு மாதிரி வந்த அதில் கேட்டதுனால நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம்? எங்களுடைய மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு இது தேவன் இப்படி நிச்சயமா ஒரு நாளும் கேட்க மாட்டார்னு சொல்லி நம்ம காலத்தை தள்ளி போட பார்ப்போம், ஏதாவது காரியங்கள் செய்ய பார்ப்போம். மனுஷன் அப்படித்தான் செய்ய பார்க்கணும். 22வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமை தேவன் சோதித்தார். 2வது வசனத்தில் சொல்லுகிறது, நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் உன்னுடைய மகனை தகன பலியாக கொடு என்றார். 3வது வசனத்தில் அவன் உட்கார்ந்து தன் மனசுக்கு சாக்கு போக்கு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான் எழுதியிருக்குது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து விசுவாசம் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை இங்க பாருங்க. கர்த்தரை புரிஞ்சு கொண்டவன் விசுவாசி, கர்த்தருடைய இருதயத்தை தெரிந்து கொள்கிறவன் விசுவாசி. அவர் பேசியிருக்கிறார் என்பதை உணர்கிறவன் விசுவாசி. அதனாலதான் அவனுக்கு அதன்படி நடக்கிறதுக்கு நேரமே எடுக்கல. கர்த்தருடைய பேச்சில் அவனுக்கு சந்தேகமே வரல. அவர் சொல்லிட்டார் உடனே அவன் அடுத்த நாள் காலையிலேயே ரெடி ஆகிறான். தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவன் அந்த இடத்துக்கே போகிறான். அவர் குறித்த இடத்துக்கே போகிறான். எத்தனை பேர் செய்யறோம்? ஓய்வு நாளை உனக்காக கொடுத்திருக்கிறேன், அந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக வைத்துக்கோ. அந்த ஓய்வு நாள் எனக்குரியது, அது உனக்குரியது அல்ல. உன்னுடைய நன்மைக்காக நான் ஏற்படுத்தியது. இதெல்லாம் சொல்லினது மட்டும் பத்தாம, அது சொன்னாலும் இவங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக ஆறு நாள்ல உலகத்தை படைச்சு ஏழாவது நாள்ல தானே ஓய்வு எடுத்து அவ்வளவு தூரம் காட்டியும் வேதத்தை படிக்கிறோன்னு படிச்சுட்டு விசுவாசம் அடைஞ்சிருக்கிறோன்னு வச்சுக்கிட்டு அந்த ஓய்வு நாள்ல நாம பண்றது என்னது? இந்தியா நாட்டுக்கு இதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு எவ்வளவு எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறோம் நம்ம ஆண்டவருக்கு. எவ்வளவு மோசமா நம்ம இருதயம் இருந்தா அவ்வளவு எக்ஸ்கியூஸும் நம்ம படைச்சவருக்கு கொடுப்போம். அவர் நம்ம ஒரு நிமிஷத்திலேயே பொசுக்குனா கூட நம்ம அது அநீதினு சொல்ல முடியுமா? எவ்வளவு பொறுமசாலியா இருந்தா அந்த தேவன் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு விட்டு வச்சிருக்கிறார். அது ஒரு உதாரணம். இப்படி எத்தனை விஷயத்துல வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, சேர்ச்சுக்கு நினைச்ச நேரம் போறது, நினைச்ச நேரம் வீட்டுல இருக்கிறது, காணிக்க குடுங்கிறாரு, அதுல 10 ரூபாய கொடுத்துட்டு 1000 ரூபாய நம்ம ஏப்ப விட்டுறது, எல்லாமா கொடுக்கறோம். 10ல் 1 நீ பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி கொடுக்க கூடாது. முழு இருதயத்தோடையும் தேவனுக்கு கொடு. செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலேயாவது அந்த தேவனுக்கு பயந்து பணிந்து சொன்னபடி செய்கிற மனுஷன்களாக நம்ம இருந்து வருகிறோமா? என்னையா கிறிஸ்தவம்? ஒரு முஸ்லீம் நம்மளை சிரிக்க வச்சிடறான், ஒரு இந்து அவன் கல்ல கும்பிடுறதுல நம்ம சிரிக்க வச்சிடறான். நாம வாழ்ற வாழ்க்கை என்னது? அவங்கள பாருங்களேன், கடையெல்லாம் மூடிட்டு ஒரு வாரத்துக்கு அவன் கும்பாபிஷேகம் பண்றான், எவ்வளவு பணம் போகும்? நம்ம பசங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாம இருக்கு. ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒழுங்கா கொடுக்க முடியாம இருக்கு. அவன் என்ன செய்யறான்? ஒரு மாசத்துக்கு கடையை மூடிட்டு திருவிழா வச்சுக்கிட்டு இருக்கிறான். பணத்தை கூட பார்க்கான். திருப்பதி கோயில கொண்டு போய் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறாங்க. வேற கல்லுக்கு கொட்டுறான். நாம என்ன செய்யறோம்? ஆனா நாம என்ன சொல்றோம்? ஜீவனுள்ள தேவனை, இந்த உலகத்தையும் மக்களையும் படைத்த தேவனை நாம விசுவாசிக்கிறோம். அப்ரஹாம் விசுவாசியா? நாம விசுவாசியா? எவ்வளவு பெரிய உள்ளத்தையே உருக்குகின்ற ஒரு காரியத்தை அந்த ஆண்டவர் கேட்ட பொழுதும் அவர் இப்படி பேசியிருப்பாரா? நான் தான் கூட சாப்பிட்டுட்டு இப்படி எல்லாம் கனவு காண்றேனா? அதை எப்படி ஒரே பிள்ளைய குடு அந்த தேவன் அந்த பிள்ளையே போயிட்டு திரும்ப கேட்கிற கொலகார ஆண்டவரா அவரு? இப்படி எல்லாம் அவன் மூளை போச்சுதா? அவர் சொன்ன செய்வேன். என்னை விட என்ன படைச்ச தேவன் பெரியவர். அவருடைய வார்த்தைகள்ல நான் வந்து என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் 6 நாள்ல உலகத்தை படைச்சாதான் என்ன, 1 நாள்ல படைச்சாதான் என்ன? அவர் சொன்னதை கேட்பேன்னு விசுவாசிக்கிறவன் தான் ஐயா தேவனுடைய மனுஷன். அவன் போனான், கூட்டிட்டு போறான் விசுவாசத்தை பாருங்க. மகனும் நடந்துகிட்டே வர்றான், ரெண்டு பேரும் மலைக்கு போற நேரம். மகன் அப்பா தகன பள்ளியெல்லாம் கொடுத்து பாத்துருக்கானா இல்லையா? பாத்துருக்கான். அதனால மகனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்பா எல்லாம் செஞ்சிட்டாரு, ஒரு விஷயம் மட்டும் குறையுதே அப்படின்னு சொல்றப்பா. ஒண்ணு மட்டும் குறையுதுப்பா, ஆடு இல்லப்பா. வந்துட்டமா இல்லையா கிட்ட? ஆடகானா? அப்புறம் என்ன சொல்லுகிறான்? அவர் கொடுப்பா. என்ன நம்பிக்கைய? என்ன நம்பிக்கை? அவர் கொடுப்பார், அவர் கொடுப்பார். அதான் விசுவாசம். விசுவாசம் அவன் பேச்சிலையும் அவன் நடத்தையிலையும் பாக்குறமா இல்லையா? விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு போட்டு ஊரே தம்பட்டம் அடிக்க தேவையில்லை. இங்கெல்லாம் இங்க வந்து சபையா கூடி வர்றீங்க, இங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அருமையா ஒரு சபையை கட்டணும்னா நாம போயிட்டு நான் விசுவாசி வாங்க, நான் விசுவாசி. உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வாழ்ந்து காட்டுங்க. ஓடி வருவான், ஏன் நீங்க அதிசய மனிதர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்க பேச்சுக்கு என்ன காரணம்? உங்க நடத்துக்கு என்ன காரணம்? உங்க ஜெபத்துக்கு என்ன காரணம்? என்ன கேட்பான்? இது நம்ம வாழ்க்கை மனுஷனை மாத்துறது. ஏன் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை நாம் தேவனாக அறிந்திருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா இல்லையா? வாய்ஸ் அப்படாமல் அடிச்சுக்கிட்டு ஆண்டவரை பத்தி இது பண்ணுமா? எவன் வருவான்? ஒன்ன மாதிரி இன்னும் பத்து பேரையும் தான் நம்ம ஊர்ல பாத்துருக்கிறோமே. என் கோயில் பூசாரிக்கும் உனக்கு என்னையா வித்தியாசம் சொல்ல மாட்டானா இல்லையா? சொல்லவே மாட்டானா இல்லையா? அவன் தட்டை வாங்கிக்கிட்டு பணத்தை புடிங்கிறான், நீ என்ன கூட்டிட்டு பணத்தை புடிங்கிற. எவ்வளவோ சபையில் நடக்குது வாழ்க்கை. வாழ்க்கை அப்படி போயிட்டு ஆபிரகாம் அங்க போன பிறகும் கூட என்ன செய்யலாம்? மகனை எடுத்து தகன பழி பீடத்துல படுக்க வச்சான். எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டான். உட்காந்து பார்த்துருந்தான், லேட் ஆக்கி பாப்பமா, சில நேரம் ஒரு ஆட்டை கொடுத்தாலும் கொடுப்பாரு. கடைசி நேரத்தில் பார்த்தானா, கொஞ்ச நேரம் அவனால வச்சுட்டு உக்காந்துருந்து பார்ப்போம். சில நேரம் மனசை மாத்திக்கிட்டு சரி விட்டுறேன்னு சொன்னாலும் சொல்லுவார், ஒண்ணுமே செய்யலையே. எல்லாம் செஞ்சுட்டு கத்தியை எடுத்து ஓங்கிட்டான். ஐயா ஆண்டவர் பிடிச்சு நிப்பாடிட்டார். ஆண்டவர் பிடிச்சு நிப்பாடிட்டாரா இல்லையா? என்ன சொன்னார் ஆண்டவர் அவனை பார்த்து? என்ன சொன்னார்? கர்த்தருடைய தூதனான ஒரு வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். அவன் அடியே நின்றான். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், கர்த்தருக்கு நம்ம இருதயம் தெரியுமா இல்லையா, பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை உன் வாய்ஸ் அவடால் நீ அறிஞ்சிருக்கிறேன் சொன்னார் ஆண்டவர். ஊரே போயிட்டு உன்னை பத்தி என்னவளோ பெரிய விசுவாசின்னு நீ பெருமை பாராட்டி இருக்கிறியே, அதிலெல்லாம் அறிந்து கொண்டேன் நான் சொன்னார் ஆண்டவர். உன்னுடைய செயலில் இருந்து அறிந்து கொண்டேன். எனக்காக ஒப்பு வைத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் 17வது வசனத்தில் சொல்லுகிறார். அங்க என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாம் அவன் நீதிமான், அது அவனுடைய கிருதியினால கிரியையினால அது உறுதிப்படுத்தப்படுகிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு சொன்னதுக்கு அதுதான் காரணம். ஏன் அவனுடைய வாழ்க்கையில கிரியையை பார்க்கிறோம். ஆனா இங்க ஒரு அருமையான காரியம் என்னன்னு சொன்னா, இன்னொரு உதாரணத்தை யாக்கோபு எடுக்கிறார். இதே விஷயத்தை விளங்கப்படுத்துறது அது ராகாபு. இந்த ரெண்டு உதாரணத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். என்னன்னு சொன்னா, ஆபிரகாம் யாரு? இஸ்ரவேலருக்கு பிதா. இஸ்ரவேல் காரணங்க பரிசேயர்கள்லாம் எப்பவுமே ஆபிரகாம பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. நம்முடைய பிதா ஆபிரகாம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து, ஆபிரகாம் எனக்கு பிறகு வந்தவனா, அவங்களை கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு முன்பு நான் இருந்தேன். என்ன உடனே எங்க அப்பா ஆபிரகாமுக்கு முந்தி இருக்கேன்னு சொல்றானே, இவனுக்கு எவ்வளவு பெரிய கொழுப்பு இருக்கும்னு தங்க கொல்ல பார்த்தாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு ஆபிரகாம் அவர் பெரிய எங்க தேசத்தின் பிதா. காந்தி தாத்தா மாதிரி புருஷா நினைச்சிட்டு இருந்தான். அது அவரு அது அவரு வாழ்க்கையில அவரு நீதிமானாக்கப்பட்டு அது கிரியைகளினால எப்படி உறுதப்பட்டு உறுதியாக்கப்பட்டு காட்டிட்டு அடுத்த உதாரணம் எடுத்தா ஜஸ்ட் ஆப்போசிட். யாரு? ராகாபு. ஆனா அங்க என்ன விசேஷம்னு பார்த்தா, வெறும் ராகாபுன்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்லையே, வேசி ராகாபுன்னு எழுதி வச்சிருக்கு. அப்படின்னா இருக்கியா, யாக்கோபுல பாத்தீங்கன்னா என்ன எழுதப்பட்டு இருக்கிறது அதுல, ராகாபு என்னும் வேசியும். ஐயா, அவ தான் வேசியா இருந்தான்னு நமக்கு தெரியுமே, எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டில் வாசிச்சிட்டோம், அவள் இருந்தா வாழ்க்கையை மாற்றிக்கிட்டா, நம்ம தேவனை விசுவாசிச்சு மாற்றிக்கிட்டான். இவ்வளவும் நடந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவளை மறுபடியும் அதை சொல்லியா காட்டணும். சும்மா நாம மனுஷி ராகாபுன்னு போடலாமே, ஏன் வேசி ராகாபுன்னு எழுதணும்? கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஆண்டவர் காட்டுறாரு, ஆண்டவர் வந்து நீங்க எந்த நிலையில முன்னுக்கு இருந்தீங்கன்னு அவர் பார்க்கறதே இல்லை. அவன் குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, 20 கொலை செஞ்சவனா இருந்தாலும் சரி, என்ன பாதகம் செய்தவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறவர் தேவன். அவர் வேண்டும் என்று வருகிறவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறவர். நல்ல மனுஷன், பணக்காரன், உயர்ந்த ஜாதியில இருக்கிறவன், இதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் கொடுக்கிறாரு. வெள்ளையா இருக்கிறவன், கருப்பா இல்லாம, இதெல்லாம் ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் பார்க்காத மனுஷன் பாக்குற, நம்ம பார்த்தோம்னா அப்படித்தான் பார்ப்போம். எவனுக்காக ரட்சிப்பு கொடுக்குறேன், நமக்கு ஒரு வழி இருந்தா யாருக்கு கொடுப்போம்? நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா பார்த்து கொடுத்துட்டு இருப்போம். பாவமே இல்லாத தேவன் யாரையும் பார்க்கறதில்ல. சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறீங்க தானே, உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சு ஆண்டவர் இன்னைக்கு வேணும்னு நீ கேட்டுப்பாரு. உண்மையா உன் உள்ளத்துல இருந்து நீ கேட்டுப்பாரு, நீ பாவின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டுப்பாரு, அந்த தேவன் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். நம்மளால முடியாது. நானே என்ன சொல்வேன், வளருங்கடா, கொஞ்சம் பொறுத்துருங்க. என்ன உனக்கு இப்பெல்லாம் பெரிய பெரிய ஆசையெல்லாம் வருது, கொஞ்சம் பொறுத்துரு வளருன்னு சொல்லுவோமா இல்லையா? ஆண்டவர் அதெல்லாம் இல்லை, நீ உள்ளத்துல இருந்து கேட்டான்னா அவர் வந்துடுறா இருப்பான். அதான் அவருடைய பெருசு, அதான் அவர் ஆண்டவராக இருக்கிறார். பாத்தியா, யார் என்ன ஜாதி, என்ன குளம், என்ன இதில் இருக்கிறீங்க அப்படின்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுன்னு கேட்ட அந்த தேவன் வந்துடுறார். ஒரு வேசியினும் பார்க்காம அவருடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை புரிந்து கொண்டு அவள் அந்த தேவனை நேசித்த பொழுது அவளுக்கு விடுதலை கொடுத்தார் அந்த தேண்டன். ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கலையா, ராகாபுக்கும் விடுதலை கொடுத்தார். அதை நம்ம எங்க பார்க்கிறோம்? யோசுவாவில் பார்க்கிறோம். இப்ப இங்கேயும் பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தான் நீதிமான் என்பதை கிரியைகளினால் எப்படி காட்டினான் என்பதை இங்க ராகாபுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். யோசுவா 2 அதிகாரத்தில், யோசுவா 2 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ராகாபு வந்து எரிக்கோ நகரத்தில் இருந்தவர், எரிக்கோ தேசம் பட்டணத்தில் இருந்தவர். எரிக்கோ வந்து புறஜாதி மக்களை கொண்டு புறஜாதி அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். ஆண்டவர் தன்னுடைய மக்களை அவர்களுக்கு வெற்றியாக கொடுத்து கொண்டிருந்தார். அப்ப இஸ்ரவேலர் எரிக்கோ சுத்தி வந்து இருந்துட்டாங்க, சுத்தி வந்து இருக்கிறாங்க, சண்டை ஆரம்பிக்க போகுது. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி யோசுவா என்ன செஞ்சான், வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமா எரிக்கோ பட்டணத்துக்குள்ள அனுப்பி, நீங்க போய் வேவு பார்த்து அந்த அரசன் என்ன மாதிரி படையெல்லாம் வச்சிருக்கிறான், எப்படி போனா பிடிக்கலாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. இப்ப அந்த 2 வேவுக்காரரும் எரிக்கோ பட்டணத்துக்குள் போன பொழுது ராகாபு என்னும் பெயர் கொண்ட ஒரு வேசியின் வீட்டுக்குள் போய் அங்கே தங்கினார்கள். ஆனா அது ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ராத்திரி நேரத்தில் 2 பேர் நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க இந்த ராகாபு வீட்டில் போய் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு தன்னுடைய படையில இருந்து ஆளை அனுப்புறார், போய் பார்த்து என்ன நடந்துட்டு வான்னு. அப்ப அவ என்ன செஞ்சா, கொஞ்சம் பொறுத்துங்க, அவ எரிக்கோ பட்டணத்தில் இருக்கிறான், என் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ வீட்டுக்கு தான் 2 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து கண்டுபிடிச்சு இவ பொய் சொன்னா அப்படி இப்படின்னு சொன்னா அவ அந்த பட்டணத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அவளை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவான். ஏன்னா புறஜாதி மனுஷனுங்க, தண்டனை எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. அவளுக்கு குடும்பம் இருந்துச்சு, தகப்பன், தாய், சகோதரர், சகோதரிகள் எல்லாம், அவ்வளவு பேரையும் உயிரோட வெட்டி கொளுத்தி இல்லாமாக்கி பண்ணிடுவான் ராஜா. அவளுக்கு சோதனை வந்துச்சா இல்லையா? ஆபிரகாமுடைய சோதனையை விட இது என்னமா தரம் குறைஞ்சதா? ஆபிரகாமுக்கு தான் உயிரையே கொடுத்துடுற மாதிரி தான் புள்ளைய கொடுக்கிறது. இவளுக்கு தான் உயிரும் தன்னோடு இருந்தவர்களோட உயிரெல்லாம் போற மாதிரி ஒரு சோதனை. அவ செய்ய போற காரியத்துல தான் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவ யாரு. வந்துட்டாங்க, மனசு படக்கு படக்குன்னு அடைக்குமா இல்லையா? நம்மளாம் என்ன உங்களை வச்சு பாருங்க, என்ன யோசிச்சிருப்போம்? நான் என் குடும்பம் எல்லாம் ஒட்டு மொத்தமா இருந்த இடம் இல்லாம போறக்கூடிய ஒரு இந்த ரெண்டு பயல்களை மட்டும் பிடிச்சி கொடுத்துட்டா, சொல்லி கொடுத்துட்டா நமக்கு ராஜா என்ன அருமையா மேலெல்லாம் செஞ்சு கொடுப்பானா இல்லையா? ராஜாவோட ராஜா மாதிரி இருந்துட்டு போயிடலாமா இல்லையா? இல்ல, அவங்களை ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டேன்னா குண்டோட எங்கேயோ போயிடுவோம். என்ன செய்யற? இங்கதான் பார்க்கிறோம் என்னத்த, அவ எப்படிப்பட்ட ஒரு மனுஷின்னு, அவ யாரை நேசித்தால் யாருக்கு விசுவாசமா இருந்தால் என்பதை அங்கே காட்டுகிறான். என்ன சொன்னான்? ரெண்டு பேரையும் கொண்டு போய் மேல ஒழிச்சு வச்சுட்டு இவங்க கிட்ட வந்துட்டு, ஆமாங்க ரெண்டு பேர் வந்தாங்கதான், ஆனா அவன் எங்க போனான்னு தெரியாது, சீக்கிரம் போய் தேடுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் போனாங்க என்னோட பேசிட்டு. சீக்கிரம் போனீங்கன்னா நகரத்துக்கு வெளியில போறதுக்கு முந்தி அவங்களை பிடிச்சி அமுக்கிடலாம், அதனால ஓடுங்கன்னு உடனே அவங்களும் கேட்டு கால் தலையில படுறதுக்கு ஓடுறானுங்க பிடிக்கிறதுக்கு. ஆபத்து ஒண்ணு மாறிடுச்சுன்னா ஆபத்து, அவங்க சந்தேகம் பட்டாங்கன்னாலும் ஆபத்து. இன்னும் 20-30 பேரோட வந்து வீடெல்லாம் சோதனை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அனுப்பி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து வர்றா, வந்து அவங்களோட பேசுறதுல தான் அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். என்ன பேசுறான்? வந்து சொல்லுகிறார். 7வது வசனத்துல 2வது அதிகாரம் யோசுவா, அந்த மனுஷர் யோதானுக்கு போகிற வழியில் துறைகளை மட்டும் தேட போனார்கள். அவளை தேடுகிறவள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள் முன் அவள் அவள் வீட்டின் மேல் அவர்கள் இடத்திலே போய், 9வது வசனத்துல சொல்லுகிறா. என்ன சொல்றா தெரியுமா? அவ சொல்றத நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க கர்த்தருடைய மனிதர்கள். இஸ்ரவேலும் காரணிங்க என்ன சொன்ன? நீ கர்த்தருடைய மனிதர்கள். கர்த்தர் இந்த தேசத்தை, இந்த எரிகோவை உங்களுக்கு கொடுத்துட்டார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்பதும் எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்னு அவங்களுக்கு சொல்றா. நீங்க நேசிக்கிற கர்த்தர் அவர் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும். நீ சண்டை போட போறதும் குடிக்க போறதெல்லாம் நடக்க வேண்டிய காரியம், ஆனா இந்த தேசம் உனக்கு சொந்தமானதுங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும். எப்படியா தெரியும? எப்படி தெரியும்? அந்த கர்த்தர் பெரியவர், அந்த கர்த்தர் வந்து உன்னை உபயோகப்படுத்துவார். இந்த ராசா இந்த நாடு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த கர்த்தரை மீறி ஒரு பயம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ பிடிச்சிக்க வேண்டியதுதான் மிச்சம், மற்றபடி இது உனக்கு தான் சொந்தம்னு எனக்கு தெரியும்னா அவளுக்கு அந்த கர்த்தர் மீறி எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு. இந்த தேசமே உங்களுக்கு பயந்து போயிருக்குது, திகில் பிடிச்சிருக்குது. அவங்க எல்லாம் பயந்து தான் இருக்கிறாங்க. எப்ப உள்ளுக்கு வந்துட போறீங்களோ, எப்ப அடிச்சு போட போறீங்களோ, என்ன செய்யறேன்னு கத்திய கூட பிடிக்க முடியாம நடுங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நான் திகில் பிடித்து போயிருக்கலையே, நான் சோர்ந்து போயிருக்கலையே, எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. என்ன தவிர, ஏ நீ விசுவாசிக்கிற தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அதனாலதான் எனக்கு அந்த பயமும் இல்ல சோர்வும் இல்லாம இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் செய்யற உதவி எனக்கு ரொம்ப பிடிச்சமான உதவி. என் கர்த்தருக்கு இதை விட நான் என்னத்தை செய்ய முடியும்? அதனாலதான் எனக்கு பயம் இல்ல, உயிர் பயம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய கர்த்தர் என்னுடைய கர்த்தர். அது மட்டுமா? 10வது வசனத்துல அவளுக்கு என்னன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னு பாருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ரெண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானார். இவ்வளவும் கேள்விப்பட்டு எரிக்கோ அரசனும் எரிக்கோ நாட்டு மக்களும் சோர்ந்து போயிருந்தாங்க, திகில் பிடிச்சு போயிருந்தாங்க, உங்களை பிடிக்காம தொடர்ந்து இருந்து வந்தாங்க. ஆனா என்ன பொறுத்தவரெல்லாம் அப்படி இல்லை, நான் மாறிட்டேன், உன்னுடைய தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவர் தான் பெரியவர் என்பதை உணர்கிறேன், இதுவரையும் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு வந்தேன், ஆனால் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை அவள் எப்படி காட்டினா, உயிருக்கே பெரிய ஆபத்து இருந்த பொழுதும் அந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றுவதன் மூலம் காட்டினார். விசுவாசத்தை எதுல பார்க்க முடியும்? கிரியையினால. இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்டில் வந்து இருந்தா இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, பிஜேபி காரங்க எல்லாம் அரசாங்கம் போட்டு சொல்லிட்டானுங்க, ஒருத்தனும் கும்பிட கூடாது, என்ன செய்வீங்க? இயேசுக்கா உயிர் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருப்போம்? அப்பதான் தெரியும் சப்ப சபையா அவரை கைய விட்டுருவாங்க, யூதாஸ் செஞ்ச மாதிரி இல்லையா? ஏ, நம்ம தான் அன்னைக்கு அன்னைக்கு அவரை கைவிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, அப்புறம் அவர் இருக்கிற நேரம் அவரை கைவிடுறதுக்கு எவ்வளவு நாளாக போகுது? கோயிலுக்கும் ஒழுங்கா போறதில்ல, காணிக்கையும் ஒழுங்கா கொடுக்கறதில்ல, வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறது இல்ல, ஜெபத்தை அறகுறையா அடிச்சுட்டு போயிடுறது, என்ன ஆபீஸுக்கு போகணும், வேலை எல்லாம் நிறையா இருக்கு, பஸ் பிடிக்கணும், பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கறது இல்ல, கணவன் மனைவியா ஒழுங்கா வாழ்றது இல்ல, கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக ரெண்டு மூணு ஆத்துமாக்களை கொண்டாடணுமே, நாடு பூரா கள்ள வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, மோசமா போய்கிட்டு இருக்கிறாங்களே, அவ்வளவு பேர் இறந்து போனா நரகத்துக்கு தானே போவாங்க, உண்மையிலேயே நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க, பரலோகம் உங்களுக்கே சொந்தமானதுன்னு ஒன்று உண்மையா தெரிஞ்சிருந்தா, ஏன் மற்றவன் நரகத்துக்கு போறத தடுக்கிறதுக்காக சுவிசேஷத்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, நம்மள நம்ம கர்த்தர் மேல என்ன வைராக்கியம் இருக்கு, என்ன தீவிரம் இருக்குது, நம்ம ஏன் நம்மளை கிறிஸ்தவன்னு கூப்பிட்டுக்கணும்? பரலோகத்துக்கு தான் நம்ம போக போறோம்னு இருந்தா அது நிச்சயமா நமக்குன்னு தெரிஞ்சா, போகாம இருக்கிறவங்களுக்கு நம்ம விடுவு கொடுக்க பார்க்க மாட்டோமா? இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசுக்காக வாழ்ற வாழ்க்கையா? ஆபிரகாம் அவருக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தானே, ராகேபு உயிரே போனாலும் பரவாயில்ல அவருக்காக சிரிப்பேன் இருந்தானே, ஏன் நாம அப்படி இருக்கிறது இல்லை? கிரியைகள் இல்லாத விசுவாசம் உயிரில்லாத ஜடத்தை போன்றது. ராகாபு அப்புறம் என்ன சொல்றான்? உங்களுக்கு நான் செஞ்ச தயவுக்காக நீங்க இந்த நாட்டை பிடிச்ச பிறகு, அவளுக்கு எந்த சந்தேகமா இருந்துச்சுன்னா நாடு போயிடும் போகுதுன்னு ஒரு சந்தேகம் இல்லையே, நீ பிடிக்கதான் போறீங்க, என்ன ஆண்டவர் தான் எப்போ கொடுத்துட்டாரேப்பா, நீ பேசாம சண்டையை போட்டு பிடிச்சிக்க வேண்டியதான். பிடிச்ச பிறகு என் குடும்பத்துக்கு தயவு பண்ணுங்க, என் தாய் தகப்பை என் ஸ்டோர்களுக்கெல்லாம் தயவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியை இறக்கி விட்டால், அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? நாங்க அப்படியே செய்யறோம். அப்புறம் ஆறாவது அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தா, இவங்க சண்டை போட்டு நகரத்தை பிடித்த பிறகு அந்த நகரத்தை முற்றாக அழிப்பதற்கு முன்பாக யோசுவா சொன்னது என்ன? ராகாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் வெளியிலே கொண்டு வந்து வைத்து விட்டு அந்த நகரத்தை எரியுங்கள் என்று சொன்னான். 22-23 வாசிக்கிறோம். நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன, அதை செஞ்ச பிறகுதான் பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியினாலே சுட்டெரித்தார்கள். வேசியான ஒரு ராகாபுவுக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுத்தார். அவள் விசுவாசி என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினாள் என்பதை பார்க்கும். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு இன்னைக்கு? ரெண்டு பேரை பார்த்துட்டோம், ஆபிரகாம் வேசியாகிய ராகாப். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு அருமையான ஆலயத்தை தேவன் தனக்காக கட்டுவாரானால், நீங்க எவ்வளவு அருமையான பிள்ளைகளா அந்த தேவனுக்கு விசுவாசமா இருந்து ஊழியம் செய்யறீங்கிறதான் இருக்கு. தேவன் தன்னுடைய மக்களை வச்சு தாங்க சபையை கட்டுறார். தன்னுடைய மக்களை வச்சு 10 பேர் இருந்தாலும் அவர் தான் என்னுடைய தேவன், அவருக்காக எனக்கு எங்களுடைய வாக்கைன்னு சொல்ற 10 பேர் இருந்தாலும் சுத்தி இருக்கிற என் பாக தான் போவான். போலித்தனமா சடங்கு மாதிரி ஆராதனை பண்ணிட்டு எவ்வளவோ இடத்துல நடக்குதா இல்லையா, உண்மையே இல்லாம பொய்யா நடந்த அதெல்லாம் கோயிலே இல்லை. ஏ நீ மண்ணாலியும் மரத்தாலையும் நீ கற்ற அதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல எரிக்கப்பட போகுதா இல்லையா? அன்னைக்கு தெரிஞ்சு போயிரு எவ்வளவு சபை சபையே இல்லைன்னு ஆண்டவர் சொல்ல போறார். ஐயா நான் இவ்வளவு காணிக்க கொடுத்தனே, ஐயா நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனே, பேய் விரட்டி இருக்கிறனே, அது செஞ்சிருக்கிறேனே, மத்த 24வது அதிகார ஆண்டு உன்னை எனக்கு தெரியாது. ரொம்ப பேர் ஷாக் வந்துட போகுது அன்னைக்கு, என்னென்னமோ செஞ்சிருக்கிறாங்களாம், பெரிய பெரிய பாதிரி, பெரிய பெரிய பிஷப்பு, பெரிய மனுஷனுங்கெல்லாம் அன்னைக்கு குட்டு வெளிப்பட்டுற போது ஆண்டவர் சொல்ல போகிறார், உன்னை எனக்கு தெரியாது, உன் வாழ்க்கை நான் மனம் திரும்புதலையும் பார்க்கல, விசுவாசத்தையும் பார்க்கல, வெளிப்புறமா என்னென்னமோ செஞ்சு ஊரையும் உன்னையும் ஏமாத்திட்டு வாழ்ந்திருக்கிறாயே தவிர நீ என்னுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல போற நாள் வரப்போ. எங்க இருக்கிறீங்க? விசுவாசின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதுக்கு உரிய அதை வெளிப்படுத்துகின்ற கிரியைகள் அன்றாடம் இருக்கா? இருக்கா? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய கிரியைகள் நீங்க விசுவாசின்னு காட்டுறபடி இருக்கா? இருந்தாதான் விசுவாசம். அதான் நீங்க நீதிமான்கிறதுக்கு அடையாளம், அதான் நீங்க நீதிமான்கிறதுக்கு அடையாளம். அப்படி இல்லைன்னு சொன்னா கேட்டு பார்க்கணும், நான் போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், விசுவாசியை போல நடித்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்தவனாக வெளியில காட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னுக்கு நம்ம அவமானப்பட வேண்டிய அவசியம், ஆண்டவருக்கு முன்னுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. இப்படி போலியா வாழ்ற எனக்கு விருப்பமில்ல ஆண்டவரே, என்னை மாற்றி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க செய்யும் ஆண்டவரேன்னு ஏன் கேட்க கூடாது? ஏன் மாறக்கூடாது? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ரட்சிப்பு அடையக்கூடாது? உங்க குடும்பம் மாறுமே, சுத்தி இருக்கிறவங்க மாறுமே, ஏன் நீங்க இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது? ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது? ஒரு வேசியாக இருந்த ராகாபு கூட நான் வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்பட்டா அவ ஆசைப்பட்டது அவளுக்கு நடந்ததா இல்லையா? உங்க வாழ்க்கையை மாறக்கூடாது. தொடர்ந்து இப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு அடைய போற நன்மைகள் என்ன? ஒண்ணுமே இல்லை. நீங்க மாறாததுனால உங்களுக்கு எந்த நன்மையும் அடைய போறதில்லை. ஆனா உங்க வாழ்க்கையை மாற்றி தனக்காக வாழ்கிற வாழ்க்கையை இயேசு தர தயாராக இருக்கிற நேரம் அதை ஏன் பெற்றுக் கொள்ளக்கூடாது? இன்னைக்கே இயேசுகிட்ட ஏன் வரக்கூடாது? வாங்க, அந்த தேவன் இலவசமா அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கும் என்று வேதம் போதிப்பதை கேட்டிருக்கிறோம். உண்மையான விசுவாசம் இல்லாமல் அதற்கு உரிய கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்யவும் முடியாது என்று அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமை போல, ராகாபை போல மெய்யான கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கான நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். உண்மை அறியாதவர்கள், உண்மை விசுவாசிக்காதவர் யாராவது இருந்தால் அவர்களோடு கூட பேசி அவருடைய இருதயங்களிலே உம்முடைய ஆவியின் மூலமாக கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த நாள் ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது என்று நீர் வேதத்தில் சொல்லுகிறதே, அந்தபடியாக இந்த நாளிலே அவர்கள் உண்மை அடைய நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய ஆவியின் மூலமாக அவருடைய உள்ளங்களிலே கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமேன்.